விலங்கு மனத்தால், விலங்கு மனத்தால் என்பதற்கு நல்ல நெறியில செல்லாமல் என்னை விலகி கூட்டி போகுது. இங்க விலங்கு மனம் என்று சொன்னா நாம எப்படி சொல்வது, நம்ம காட்டில் வாழுகிற விலங்கினுடைய மனம் அல்லங்க. நல்ல நெறியில் செல்லாமல் தீய நெறியில என்னை அழைத்து செல்லுகிற, எனவே நன்னெறியில் அழைத்து செல்லாமல் விலகி செல்லுகிற மனம் என்பது பொருள். விலங்கு மனம் என்பதற்கு நீங்க விலங்கினுடைய மனம் என்று கருதக்கூடாது. குரங்கு மனம், கழுதையின் மனம், சிங்கத்தின் மனம் அப்படி அல்ல பொருள். விலங்கு என்பதற்கு விலகி நிற்கின்ற, நன்னெறியில் ஒட்டி நில்லாமல் நன்னெறியில் சேராமல் விலகி ஒதுங்கி நிற்கக்கூடிய மனம் என்பது பொருள். விலங்கு மனத்தால் விமலா, விமலா மலம் இல்லாதவன் என்று குறிப்பிடுகிறார். விலங்கு மனத்தால் இந்த ஐந்து புலன்கள் வஞ்சனை செய்கிற காரணத்தினால் உன்னுடைய அன்பு நெறியில ஒன்றி நில்லாமல் நான் எப்படி நிற்கிறேன், அதுக்கு தூரமாக விலகி நிற்கிறேன். விலங்கு மனத்தால் விமலா, அது உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி. இங்கதான் சொன்னாரு அந்த அன்புக்கு அந்த நலம் என்பதற்கு குறிப்பு தருகிறார். எது நலம் என்று சொன்னா, விமலா உனக்கு மலம் இல்லாதவனாகிய உனக்கு நான் என்ன செய்யணும் தெரியுமா, கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம், என்னுடைய நெஞ்சம் உன்னை நினைந்து உருகுவதுதான் என் உயிருக்குரிய நலம். அப்ப நலம் என்று சொன்னா ரெண்டு வகையான நலம் இருக்கிறது. ஒன்று உடலுக்கு ஏற்படுகிற நலம், இன்னொன்று உயிருக்குரிய நலம். உடம்புக்கு எது நலம் அப்படின்னா, நோயில்லாது இருப்பது உடம்புக்கு நலம். இப்ப உடம்புல எத்தனையோ வகையான நோய்கள் இருக்கின்றன. மணிவாசக பெருமான், அப்பர் பெருமான் போன்றவங்க எல்லாம் 96 நோய்கள் என்று குறிப்பிடுவாங்க. நோய்களுடைய எண்ணிக்கை 96 என்று குறிப்பிடுவார். அப்படி நம்முடைய நோய்களுக்கு உயிர் ஆட்பட்டு இருக்கிறது. இதுல உடம்புக்கு வருகிற நோய் தான் இது, உயிருக்கு ஒரு நோய் இருக்கிறது, அதுதான் ஆணவம் என்கிற நோய். அந்த ஆணவ நோய் தீரணும்னா இறைவன் தான் மருந்தா இருந்தாக வேண்டும். எனவே உடம்புக்கு வருகிற நோய்க்கு வெளியில மருந்து இருக்கிறது, உயிருக்கு வருகிற நோய்க்கு எது மருந்து அப்படின்னு கேட்டா இறைவன் தாங்க மருந்து. அதனாலதான் அவன் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி அவன்தான் மருந்து. மருந்து வேண்டில் இவை, மந்திரங்கள் இவை, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை, திருந்து தேவன் குடி அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே என்பது நம் திருஞான சம்பந்தருடைய பார்க்கலாம். அதேபோல இன்னொரு பதிவு சொல்வார், மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறியவை மற்றுமெல்லாம் அருந்துயருக்கெடும் அவர் நாமமே சிந்தைசை நன்னெஞ்சமே அன்னர். எது மருந்துன்னு கேட்டா, ஐங்களுக்கு மந்திரம்தான் மருந்து, ஐங்களுக்கு மந்திரம்தான் நமக்கு அந்த நோயை நீக்கக்கூடிய ஆற்றல் உடையது என்பதை நம் திருஞான சம்பந்த பெருமான் திருநெல்வேலி தேவாரத்துல பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நோய்க்கு மருந்து எதுன்னு கேட்டா இறைவன் நாமமே நமக்கு மருந்து, அதுதான் நமக்கு நோய்களை எல்லாம் நீக்கி கொடுக்கும். அப்ப உடம்புக்கு ஏற்படுகிற நோய்க்கு நாம் மருத்துவரை போய் பார்த்து நோய் தீர்த்து கொள்கிறோம். ஆனா உயிருக்கு இருக்கிற நோய சிந்திக்கிறோமான்னு கேட்டா, எத்தனையோ கோடி உயிர்கள் உயிருக்கு ஒரு நோய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதே இல்லை. அது தெரிஞ்சாத்தானே போய் மருத்துவரை காணலாம்னு நினைப்போம். ஆக அந்த வகையில நமக்கு உயிருக்குரிய நோய் ஆணவம் என்கிற நோய். அந்த நோய் தீரன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினால் என்ன ஆகும்னு கேட்டா, உயிரை சார்ந்திருக்கிற நோய் நீங்கும். அப்ப அதான் இங்க சொன்ன கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம். உடம்பு நலமாக இருக்கிறது என்று சொல்வது போல உயிர் நலமாக இருப்பது என்பது எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனை நினைக்கின்ற பொழுது, இறைவனை வணங்குகின்ற பொழுது, இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது நம்முடைய நெஞ்சம் நெக்கு உருகி கண்ணீர் மல்கி நிற்குமானால் அந்த உயிர் நலமாக இருக்கிறது என்பது கருத்து. நாம நலமா இருக்கிறோமா, நாம வளமாக இருக்கிறோம், உடல் நலமாக இருக்கிறது, ஆனா உள்ள நலமா இருக்குதான்னு கேட்டா, உள்ள நலத்தையே காணல. என்னைக்குங்க நலமாகும்? ஏன் அழுக்கு மண்டி கிடக்குதுங்க? ஏன்னா நம்ம நெஞ்சுக்குள்ள அறியாமை என்கிற இருள் மண்டி கிடப்பதனால அழணும்னு நினைச்சா கூட அழுகை வரமாட்டேங்குது. யார வேணாம்னு நினைச்சா அழுகை வருதுங்க, அவனை நினைச்சா அழுகு வரமாட்டேங்குது. நம்ம நிலம பெத்த பயனை நினைச்சா தேம்பி தேம்பி அழுகலாம். மணிக்கடலாம், இவன் இப்படி பண்ணிட்டானே, இவன் இப்படி செஞ்சிட்டானேன்னு கணவனை நினைத்து மனைவியோ மனைவி நினைத்து கணவனோ அழகலாம் இல்லைங்களா? அல்லது தன்னுடைய நண்பரை நினைத்து அழலாம். ஆனா ஆண்டவனை நினைத்து அழ முடியுதான்னு கேட்டா அழுகையே வரமாட்டேங்குது. ஏன்னு கேட்டா நம்ம நெஞ்சு என்ன ஆகலீங்க, நலம் பெறலன்னு அர்த்தம். அப்ப இந்த நலம் பெறுவதற்கு என்ன பண்ணணும் கேட்டா இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவுக்கு அதிகமாக இறை நாமத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்களோ அந்த மந்திரம் உள்ள பதிய பதிய அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தேயும். அழுக்கு நீங்கிச்சுன்னா கண்ணீர் வந்துடும். அதான் அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் வள்ளுவர் பெருமாள் கேட்டார். நீங்க இறைவன் மீது அன்புடையவர் என்பது எது காட்டும்னா அவனை பார்த்த மாத்திரத்தை கண்ணீர் வரணும். நீங்க பெரிய புராணம் எடுத்துக்கொண்டு பாருங்க, திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் இறைவனை போய் பார்க்கும்போது என்ன நடக்குதுங்கிறத சேக்கடார் பெருமகை ஆங்காங்கு வச்சிருப்பார். அவர் எதையெல்லாம் எந்த இடங்களை காட்டுகிறான்னு பாருங்க. அங்கெல்லாம் கண்ணீர் மல்க நின்றார்கள், கை குவித்து நின்றார்கள், வாய் சொல் தடுமாறி நின்றார்கள், உரை தடுமாறி நிற்கிறார்கள் என்கிற பதிவை சேர்க்கிடார் பெருந்தகை தவறாது பதிவு செய்கிறார். அப்ப நாம நினைக்கக்கூடிய நலம் உடல் நலமாக இருப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியும் அதற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிரத்தையும் உயிரினுடைய நலத்துக்கு சிந்திப்பதில்லை. இப்ப நாமெல்லாம் உலக மக்களை காண பரவாயில்ல, அவன் குறையில்லை, ஆனாலும் அவனை நினைந்து அழுகை வாராததுனால நாம இன்னும் நலம் பெறல. நீங்க எப்ப இறைவனை, யார் இந்த கூட்டத்துல இறைவன் நாமத்தை சொல்லும் போது எனக்கு அழுகை வருகிறது என்று யாருக்காவது அந்த உணர்வு வருமானால் உண்மையிலேயே அவர்கள்தான் நலமுடையவர்கள். அந்த அழுகை வாராதவர்கள் இன்னும் நலம் பெறாதவர்கள். என்னைக்காவது ஒரு நாளைக்கு பெறுவோம், அந்த நலம் என்னைக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஆக உயிருக்கு உண்மையான நலம் என்பது இறைவனை நினைந்த மாத்திரத்தில் கசிந்து உருகுவதுதான் உயிருக்கு நலம். அதனால விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம், கழித்து கலந்ததோர் காதல் கசிவொடு காவிரிவாய் குடித்து தொழுது முன் நின்ற இப்பத்தரை அப்பர் சாமிகள் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்பது திருஞான சம்பந்தருடைய வாக்கு. நம்முடைய பெருமக்கள் எப்படிலாம் போற்றி இருக்கிறாங்க நினைத்து பாருங்க. எல்லா இடங்களிலும் அவர்கள் அழுது அழுதுதான் அந்த கண்ணீர் மல்க நின்று பெருமானை போற்றுகிறார்கள். ஆனா நமக்கு அந்த அழுகை வாராததுக்கு அறியாமை என்பதுதான் காரணமே ஒழிய வேறொரு காரணம் அல்ல. எனவே நலம் இல்லாது இருக்கிற எனக்கு உன்னை நினைந்து அழணும். அழுதா நான் நலம் உடையவர். மாணிக்க வாசகர் தன்னை நலமுடையன்னு சொல்லுவீங்க, நலம் இல்லாம இருக்கிறனாரு. யாருக்காக? நம்மளமா இருக்கிற ஆளுக்காக சொன்னாரு. அவர் அழுகாதவரா என்ன? அவரை பத்தி சொல்லும் போதே பரஞ்சோதியார் என்ன சொன்னார்? அழுது அழுது அடி அடைந்துட்ட அடிகள் எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லு கங்குள் பொழுதொரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமையிலேற துரும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்துட்ட அடிகள் என்று போற்றப்பெறுகிற மணிவாசக பெருமான் தான் சொல்றாரு எனக்கு உன்னை நினைச்சா அழுக வரமாட்டேங்குதியாங்கிறார். அவரே இன்னொரு இடத்துல சொல்லுவாருங்க, அழுவதுவே அன்றி மற்ற அறியேன், எனக்கு அழுவது தவிர்த்து வேற ஒன்றும் தெரியல சாமிங்கிறார். ஆக அழுவதை தவிர வேறொன்று அறியாது நிற்கிறேன் என்று மணிவாசக பெருமானே பின்னால் நமக்கு எடுத்து காட்டுகிறார். எனவே அழுதால் உன்னை பெறலாமே. நானேயோ தபம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனா இன்னமுதமாய் சித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உணர்வு உள்ளம் புகுந்து அடியே கரு செய்தான் என்று மணிவாசக பெருந்தகை அங்கேயும் நமக்கு அருள் செய்வதை பார்க்கும். எனவே அழுகை என்பது உன்னை நினைந்து அழுதால் என் உல உயிர் நலமாக இருக்கிறது என்கிற கருத்தில் தான் நலம்தான் இல்லாத திரியேன்னர். எத்தகைய நலம் இல்லாத? விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம் இல்லாத திரியேன். அப்படிப்பட்ட எனக்கு இவன் நம்மளை நினைக்காம இருக்கிறான், நினைச்சா அழுகையும் வராம இருக்கு. அப்படி அழுகையே வாராது கிடந்த என்னைத்தான் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா, ஈர்த்தான், ஆட்கொண்டான், தன் வயப்படுத்தினான், அடித்து அடித்து அக்காரமும் தீட்டி அற்புதம் அறியேன் என்று பின்னாடி என்ன ஆக்கிட்டாரு, அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி செய்துட்டார். நேற்று வரைக்கும் அவன் அழாம இருந்தேன். கல்லாமணத்து கடைபட்டனாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சு ஏற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி. அப்ப கல்லை பிசைந்து அதான் நலம் இல்லாது கிடந்தேன். நலம் இல்லாது என் நெஞ்சு கல்லு போல கிடந்தது. அவன் என்னமோ பண்ணுனான், ரசாயன வித்தை பண்ணான். நீங்க இந்த மாம்பழத்துல பாத்தீங்கன்னா ஒரு வகையான மாம்பழம் இருக்குது, நீலம்பழம் என்று சொல்லுவாங்க. அந்த பழத்தை எடுத்தா அது கையில வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே உரிச்சிக்கிட்டே இருப்பாங்க, உள்ளிருக்கிற பூரா ஜூஸ் ஆயிரும். மேல் பகுதி மட்டும் அப்படி லேசா அப்படி கிள்ளி விட்டுட்டு வாய் வச்சு உறிஞ்சாங்கன்னா எதுவுமே எடுக்காம சார பூரா உள்ள சாட் போட்டு அப்படி தூக்கி போட்டுருவாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அது கட்டியாக இருந்த பழத்தை அப்படியே கையில உருட்டி 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 அதை சாறு பிழிவது, அப்படியே அதை எடுத்துவது போல என் நெஞ்சு கல் நெஞ்சாக கடந்தது. இந்த திருப்பெருந்துறையில் வந்த ஞானாசிரியன் என்ன பண்ணா, என்னமோ வித்தை பண்ணிட்டான். அதனால அவனுக்கு வேதியன் என்று பெயர். கல் நெஞ்சாக, அவனை நினையாத நெஞ்சாக இருந்த என் நெஞ்சை என்னமோ பண்ணாங்க. அவன் பார்த்தான், என்னமோ ஆயிருச்சு. அவர் என்னை பார்த்தோன்னே எனக்கு என்னமோ ஆயிருச்சுன்னார். அப்படி ஆனதுனால என்ன ஆயிப்போச்சு, என் நெஞ்சு மெல்ல மெல்ல கனிந்தது. கனிந்த நெஞ்சை என்ன பண்ணான் தெரியுங்களா, கெட்டு போக கூடாதுன்னு நாம இப்படி வீட்டுல பிரிட்ஜில வச்சிருக்கோம் பாருங்க, அது மாதிரி கொண்டு போய் பிரிட்ஜுக்குள்ள வச்சுட்டாராம். கல்லாமணத்து கடைபட்ட நாயேனை வல்லாளன், ஏன் வல்லாளன், கல்ல கனியாக்கிற ஆள் இல்லையா, அதனால வல்லாளன். வல்லாளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சு ஏற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தில் அழுத்தினார். கருணை வெள்ளத்தில் அழுத்தினாராம். ஏன் கருணை வெள்ளம் சொன்னாரு, அந்த வெள்ளம் தீமை தருகிற வெள்ளம் அல்ல, ஏன்னா அந்த வெள்ளம் கருணை என்கிற வெள்ளம். அதனாலதான் தீதிலா நன்மை திருவரு குன்று, ஆக தீமையே இல்லாத கருணை வெள்ளப்பெருக்கெடுத்து வந்தது. அது மாதிரி அந்த கருணை வெள்ளத்துல வச்சு அழுத்தினார். நம்ம பொருள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு தண்ணீரில் வச்சு அழுத்துறோம் பாருங்க, அதான் பிரிட்ஜுக்குள்ள வச்சிருப்பது போல கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியனை தில்லை நகர்வுக்கு சிற்றம்பல மன்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானாய் என்று மணிவாசக பெருமான் பின்னாடி அவரே பதிவு செய்கிறார். நான் நினையாத என் நெஞ்சை நினைவுமாறு செய்து விட்டான். இந்த வித்தையை அவன் தான் எனக்கு செய்தான். அவனையே நினைக்குமாறு பிச்சு ஏற்றிட்டாம்பர். அதனால இங்க சொன்னார், விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி. அப்படி ஒன்றுத்துக்கும் இல்லாம கிடந்த எனக்கு அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா, தாயில் சிறந்த தயாவான தத்துவனாக வந்தான். எனவே நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி அந்த பெருமான் வந்து எனக்கு கருணை செய்தான். எவ்வாறு கருணை செய்தான் கேட்டா, நிலந்தன் மேல் வந்து அருளி நீள் கடல்கள் காட்டினர். ஆக திருப்பெருந்துறை என்கிற திருத்தலத்தில் ஞானாசிரியன் என்கிற கோலம் தாங்கி வந்து தன்னுடைய திருவடியை காட்டி, காட்டாதனையெல்லாம் காட்டி, தாழ் தாமரை காட்டி, தன் கருணை தேன் காட்டி, நாத்தார் நகை செய்ய நாம் மேலே வீடு எய்த ஆழ்தான் கொண்டவா பாடுதுங்கான் அம்மானாய் என்று பின்னாடி சொல்வார். அவர் பெருமான் திருவடியை மட்டுமா காட்டினாரு, திருவடியை காட்டி அந்த திருவடியினால் நான் அனுபவிக்கிற இன்பத்தை அல்லவா எனக்கு காட்டினான். எனவே காட்டாதனை எல்லாம் காட்டி எல்லாமே எனக்கு எடுத்து காட்டினான் என்று சொல்வார். அதுபோல இங்க நிலந்தன் மேல் வந்து நீள் கடல்கள் காட்டி அந்த பெருமான் அன்பு இல்லாத எனக்கு தானே வந்தான், வந்து தன் திருவடியை காட்டினான். காட்டி நாயினும் கடைப்பட்டு கிடந்த எனக்கு அவன் தாயினும் சிறந்த கருணையை எனக்கு வழங்கினான். எனவே நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயின் சிறந்த தயாவான தத்துவனே. இங்க ரெண்டு நிலை எடுத்துக்கொண்டார். உலகத்துல உயர்வாக போற்றப்படுபவள் தாய், உலகத்துல இழிவாக சொல்லப்படுவது நாய். ரெண்டையும் எடுத்துக்கொண்டார். ஒரு அளவுகோல் வச்சுட்டார், நீ யாருன்னார், தாயினும் சிறந்தவன், நான் யாரு, நாயினும் கடைப்பட்டவன். எனவே உயர்ந்த பொருளை விட உயர்ந்தவன் நீ. அதான் உலகத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் வழிபாட்டு இல்லாதவங்க கூட தாயை சிறந்த நிலை வைத்து போற்றுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கடவுளை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, என்னுடைய தாய் எனக்கு கண்கண்ட தெய்வம் வாங்க. அப்போ கடவுள் மறுப்பாளர்களால் கூட போற்றப்படுபவள் தாய், அந்த தாயை விட மேலானவன் நீ. எனவே தாயில் சிறந்த தயை தயாவான தத்துவன், எனவே கருணை என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு இடமாக இருப்பவன். ஏன்னா அவன் தாங்க கருணைக்கு பிறப்பிடம். அப்பர்சாமிகள் சொல்வார், தயாமூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்றுவர். தயா என்று சொல்லக்கூடிய கருணைக்கு அவன் தாங்க மூலம், அவன் இல்லாமல் தயை கிடையாது. ஏன்னா அதனாலதான் அவனுக்கு பேர் தயாவரன், சாமிக்கு ஒரு பேர் தயாவரன் பேர். தயை என்றால் கருணை, அந்த கருணை பிறப்பதற்கு இடமாக இருப்பவன். எனவே அவன்கிட்ட தான் கருணையை ஊற்றெடுக்கிறது, அவன் இல்லாம கருணை இல்லை. அதனால தாயில் சிறந்த தயாவான தத்துவனே என்று போற்றுகிறார். எனவே கருணை என்பதற்கு பிறப்பிடமாக நிற்பதனால தாயை விட, கருணை காட்டுகிற தாயை விட மேலானவன், ஆனால் நான் நாயை விட கீழானவன் என்று நீ எடுத்து நமக்கு காட்டுகிற. எனவே அந்த ஏன் நாய் என்று சொன்னார் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். திருவாசகத்துல பல இடங்களை நாய்னு சொல்லியிருப்பார். இந்த நாய் என்று சொல்வதற்கு ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு வகையான குறிப்பு சொல்வது உண்டு. அதன் இடத்துல இழிவும் உண்டு உயர்வும் உண்டுங்க. நாய் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எத்துணை ஒருத்தாலும், அதாவது எத்தனை சந்தித்தாலும் எஜமானன் காலை சுத்தி சுத்தி வறுமையுடைய அவனை கடிக்காது. நீங்க நினைச்சு நீங்க வளர்த்தக்கூடிய நாய் பாருங்க, நீங்க வளர்த்து வருகிறீங்க, ஒரு ஏதாவது ஒண்ணு பண்ணுதுன்னா கோபம் வந்து வச்சு காலை எட்டி உதச்சிங்கன்னா பூரா போய் விழுவோம், சத்தம் போட்டுட்டு விழுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு வாளாட்டிக்கிட்டு பக்கம் விட்டு காலத்தை வந்து மறுபடியும் தன் நாவினா நக்கிட்டு நிற்கும். எஜமானன் அடிச்சுத்தான் நினைச்சிட்டு அங்க இன்னும் முறைச்செல்லாம் பார்க்காது. இதாங்க நாயினுடைய தன்மை. எட்டி உதச்சா தூர போய் விழுகும், விழுகும்போது சத்தம் போடும், சத்தம் போட்டுட்டு அப்படியே தன் உடம்பு பூரா குறுக்கி கொண்டு இந்த வாழை அப்படியே மெல்ல ஆட்டிக்கிட்டே வந்து பக்கத்துல அப்படியே நிற்குங்க. அப்ப எஜமானன் எவ்வளவு வெறுத்தாலும் அவனை விட்டு செல்லாது அவன் காலுக்கடியில கிடக்கக்கூடிய தன்மை நாய்க்கு உண்டு. எவ்வளவு பெருமானே, நீ என்னை எவ்வளவு ஒருத்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். படைக்கலமாக உன் நாமத்து எழுத்தஞ்சு என்னாவிற் கொண்டேன், இடைக்கலம் அல்லேன், எழுபிறப்பும் உமக்கு ஆட்சியின் துடைக்கினும் போகேன்னா இருப்பாருங்க. எட்டி உதச்சாலும் சரி போ என்று துரத்தினாலும் கூட போக மாட்டேன், துடைக்கினும் போகேன். தொழுது வணங்கி தூ நீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய், அணிவில்லை சிற்றம்பலத்து அரணே என்று நாவுக்கரசு பெருந்தகை போற்றுவது போல அந்த நாயினுடைய சிறப்பு தன்மை. அதுபோல எஜமான் எந்த வேடம் போட்டு வந்தாலும் கண்டுபிடிச்சிடும், ராஜா வேஷத்துல வந்தாலும் கண்டுபிடிச்சிக்கும், கோமாளி வேஷம் போட்டு வந்தாலும் எஜமானன் கண்டுபிடிச்சிடும் நாய். ஆக நாயினுடைய சிறப்பு தன்மையில எஜமான் எத்தனை ஒருத்தாலும் அது காணக்கூடிய ஒன்று என்பதனால அவ்வாறு எடுத்து காட்டியிருக்கிறார். அதனால அவ்வாறு சொல்வது அது சிறப்புக்குரிய நிலை. அதே சமயத்துல நாய்க்கு இழிவு இருக்கிறது. ஏன் மணிவாசகர் இந்த சிறப்பு தன்மை கருதியா சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டா, நல்ல நிலையில நீங்க பார்க்கலாம். சில இடங்களில் சொல்ற பொல்லா நாயின்பார், நாயின்னு சொன்னா பரவாயில்ல, நாயில் கடையாம் நாயின்னு சொன்னாலும் தப்பு இல்லை. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, பொல்லா நாயான புண்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ. நான் யாரு, நல்ல நாயெல்லாம் இல்ல சாமி, எனக்கு அந்த பட்டியல வச்சிடாதீங்க, நான் நல்ல நாயெல்லாம் இல்ல பொல்லா நாயினர். என்னப்பா பொல்லா நாய் அப்படின்னா, நன்றி என்பது நாய்க்குரிய இயல்பு, என்னிடத்து அது இல்ல, எனவே நான் பொல்லா நாயினர். நாமெல்லாம் யாராவது நம்ம ஒரு சொல் சொன்னா எவ்வளவு வருத்தப்படுவோம் தெரியுங்களா, என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்க. இறைவனே குருமூர்த்தமாக வந்து யாருக்கும் காட்டாத திருவடியை அவருக்கு காட்டி, யாருக்கும் காட்டாத கருணையை அவருக்கு காட்டி ஆட்கொண்டவர் மணிவாசக பெருந்தகை. அந்த பெருந்தகை தன்னை நாயை விட மோசம் என்றுதான் கருதி கொண்டாரே ஒழிய எல்லாத்தை விட உயர்வானவன் நான் என்று ஒருபோதும் கருதல. ஆனா நமக்கு அப்படிலாம் சாமி வரவே இல்லை. ஆனா நாம என்ன நினைச்சுமா, நான் தான் உலகத்துல உயர்ந்தவன், என்னை போல ஒழுக்கம், என்னை போல அன்பும், என்னை போல பண்பு யாருக்கும் உலகத்துல இல்லை அப்படின்னு நாம நிமிர்த்தி கொண்டு நிற்கிறோம். ஆனா அவர் தன்னை அப்படியே கீழே தாழ்த்தி கொண்டு நிற்கிறார். இதுதாங்க நமக்கும் அவருக்கும் இருக்கின்ற வேறுபாடு. நீங்க இறைவனிடத்துல நீங்க போய் நிற்கும் பொழுது உங்களை உயர்த்தி கொண்டு நிற்கிற வரைக்கும் அவனுடைய கருணை உங்களை நோக்கி வாராது. அவன்கிட்ட போய் நிற்கும் போது உங்களை தாழ்த்தி நிற்கணும். அப்பதான் அந்த கருணை வெள்ளம் உங்க மீது வந்து பாயுமே ஒழிய உங்களை உயர்த்தி கொள்ள உயர்த்தி கொள்ள இறைவன் கருணை நமக்கு கிட்டாது. இதுதான் உண்மையான நிலை. அதனால மணிவாசகர் பெருந்தகை நாய் என்று சொல்றதுல இழிந்த நிலையை எடுத்து கையாளுகிறார். ஏன் அவ்வாறு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நீங்க இயல்பா பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம வீட்டுல நாய் வளர்த்து வருகிறோம், ஒரு சங்கிலியில் கட்டி வச்சிருக்கிறோம். இந்த நாய் வீட்டுல சங்கிலி கட்டு இருக்கிற வரைக்கும் நாம போறது மட்டும்தான் சாப்பிடும். இந்த கட்டை அவிழ்த்து விட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, நேரா தெருக்கு ஓடும், எதை வேணாலும் சாப்பிடும். அப்ப நாம கொடுக்கக்கூடிய பொருளை மட்டுமே உண்டு வருகிற அந்த நாய் நல்லதை மட்டுமே சாப்பிடும். கட்டை அவிழ்த்து விட்டுட்டீங்கன்னா அது எங்க போய்ங்க, மரத்துல போய் விழுந்துரும். அப்ப நான் அப்படித்தான், பெருமானே உன் கருணை என்கிற கட்டில் இருக்கிற வரைக்கும் உன் கருணையை மட்டுமே பருகுபவன். நீ விட்டுட்டீனா, நீர்த்தல் விண்ணப்பம், விடிலோ கெடுவேன் மற்ற என்னை தாங்குனர் இல்லை என் வாழ் முதலேனர் பாருங்க. அந்த கட்டு அவிழ்த்து விட்டுட்டா நேரா தெருவுக்குள்ள ஓடி போய் எல்லாத்தையும் சாப்பிடும் பாருங்க. அது மாதிரி நான் இழிந்த நிலை உடையவன் என்பதனால மணிவாசக பெருமான் தன்னை நாய் என்று எடுத்து காட்டியிருக்கிறார். இது ஒரு அதனுடைய இழிந்த நிலை. இன்னொன்னு, எந்த உயிரிடத்திலும் இல்லாத ஒரு இழிவு நாயிடத்துல உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் உண்ட உணவை தானே கொஞ்ச நேரம் கழிச்சு கக்கும், வாந்தி எடுத்துரும், அத தான் திருப்பி மறுபடியும் சாப்பிடுங்க. உலகத்துல வேற எந்த விலங்கும் இதை செய்யாது. நீங்க நாய்க்கு மட்டும்தான் இந்த இழிந்த நிலை உண்டு. எனவே இப்ப அது என்னன்னா, நாம உண்டதே உண்டு, கண்டதே கண்டு, கொண்டதே கோலமாக வாழ்றோம் இல்லைங்களா. அதனால நான் அப்படித்தான் இருக்கிறேங்கிற ஆக தான் உண்ட உணவை தான் கக்கி அதை மீண்டும் சாப்பிடும். அதுபோல இழிந்து கிடக்கக்கூடிய நிலை என்னுடைய நிலை என்பதை சொல்லுகின்ற வண்ணமாக அவ்வாறு எடுத்து காட்டியிருக்கிற. எனவே பெருமானே, நீ என்னை விட்டு விட்டா மலம் என்கிற கூட்டத்துல போய் விழுந்துடுவேன். நீ உன்னுடைய அருள் என்கிற கட்டில் வைத்திருந்தால் அடியார் கூட்டத்துல நான் நிற்பேன் என்பதனால இவ்வாறு எடுத்து நமக்கு எடுத்து காட்டுகிறார். அது மட்டும் இல்லைங்க, அது நாய் பாத்தீங்கன்னா இந்த ஆங்காங்கு கிடக்கக்கூடிய எலும்பை சாப்பிடும். இந்த எலும்பை போய் கடிச்சு கடிச்சு சாப்பிடும். இந்த கடிக்கும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அதனுடைய பற்கள் அதனுடைய சதைப்பகுதியை கிழிக்கும், கிழிச்சு ரத்தம் வரும். இது என்ன பண்ணுவோம், எலும்புல இருந்து தான் ரத்தம் வருதுன்னு நினைச்சு சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுங்க. இது இது நீங்க இதெல்லாம் நீங்க கவனித்து பார்க்கணும். அப்பதான் நாயினுடைய இழிந்த நிலை இருந்தேன். ஒரு சதை பகுதியை பிடிச்சு சாப்பிட்டு சுவைக்காது, எலும்ப கடிக்கும், எலும்பு ரத்தம் வராது. ஆனா இது தன்னுடைய வாயிலிருந்து கிழிக்கப்பட்ட வருகிற ரத்தத்தை சுவைத்து சுவைத்து சாப்பிடும். அது போன்ற இந்த நிலையில தான் இந்த உயிர் இருக்கிறது என்பதனால அவ்வாறு எடுத்து காட்டுகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். அது மட்டுமல்லங்க, இன்னொன்னு பார்த்து, நீங்க அந்த சங்கிலியை அவிழ்த்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம வீட்டுக்கா இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சுவருக்கிடையே இங்கிருந்து அங்க ஓடும், அங்கிருந்து ஓடும், ஏன் ஓடுதுன்னே தெரியாது, இங்கே அங்கே ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதாவது அப்பரசாமி சொல்ற மாதிரி, குறிக்கோள் இல்லாது கட்டே. இது இங்க இது ஏன் இந்த பக்கம் போச்சு, அது ஏன் அந்த பக்கம் போச்சு, கேள்வி சும்மா இருக்காதுங்க. இங்க ஓடும், அங்க ஓடும், இங்க ஓடும். அது மாதிரி நாம நாய் போ நாய் வர்ற வாடு வர்றனுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. எனவே என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டோம்னா, அது ஏன் கேட்கறீங்க, நிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது சொல்லுவோம், நாய் வர்ற வாடு வர்றனுங்க. ஆக அந்த நாயினுடைய தன்மை எப்படி கட்டில்லாத பொழுது இங்கும் அங்கும் ஓடுகிறதோ, கட்டில்லாத பொழுது மலத்துக்குள்ள போய் கிடக்கிறதோ, கட்டில்லாத நிலையில் எலும்புகளை கடித்து தன் உதிரத்தை தானே சுவைத்துக் கொண்டு மயங்கி கிடக்கிறதோ, அதுபோல இந்த உயிர் இறைவனுடைய அருள் என்கிற கட்டை விட்டு விலகி நிற்கின்ற பொழுது மலம் என்கிற கூட அழுந்தி கிடக்கக்கூடிய தன்மை உடையது என்பதனால மணிவாசக பெருமான் தன்னை உயர்வாலாம் சொல்லல, இவ்வளவு மோசமா இருக்கிற நாய், அந்த நாயினும் மோசம் நான் சார். அதனால நாயில் கடையாய் கிடந்த அடியேனுக்கு நாயினும் கடைப்பட்ட அடியேனைவர். எனவே அப்படி தாயினும் சிறந்த கருணை உடையவன் நீ, நான் நாயினும் மோசம் முடியும். அப்ப உயர்வுக்கு ஒரு அளவுகோல் தாய், தாழ்வுக்கு ஒரு அளவுகோல் நாய். நீ உயர்வுக்கு மேலாக உயர்வாக நிற்பவன், அதான் யாவருக்கும் மேலாம் அளவிலா சீருடையாய். நான் யாரு? நாயோட கீழ் யாவருக்கும் கீழாம் அடியேனே. ஆக நாயினும் மோசமா கிடக்கிற என்ன எடுத்து ஈர்த்து என்ன கொண்டு வந்து யாரும் பெற முடியாத இன்பத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிற பெருமானே என்று கருதியினார் பாருங்க. அந்த நினைப்புத்தான் மணிவாசகர் நெஞ்சுக்குள்ள எப்போதும் இருக்கக்கூடிய நினைப்பு. எனவே தன்னை தகுதியுடையவனாக கருதாமல், தன்னிடத்தில் எந்த தகுதியும் இல்லை, அப்படி ஒரு தகுதியும் இல்லாத எனக்கு இவ்வளவு பெரிய கருணையை பெருமான் செய்திருக்கிறான் என்று அவர் திரும்ப திரும்ப நினைந்து நினைந்துதாங்க அவருடைய நெஞ்சம் நெக்கு உருகி நிற்கிறது. நமக்கெல்லாம் ஒரு நினைப்பு இருக்கிறது. நம்ம திருவாசகத்தை கையில் எடுக்கிறோம்னு சொன்னா நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா நமக்கு ஒரு தகுதி இருக்கிறது, அதனால திருவாசகம் நமக்கு கிடைச்சிருக்குதுன்னு நாம நினைக்கிறோம். இந்த நினைப்பு இருக்கிற வரைக்கும் நம்மால் திருவாசகத்தை பாடி அழையலாது. எப்ப உங்களுக்கு அழுகை வரும் கேட்டா, இந்த நூலை தொடுவதற்கு கூட தகுதி என்னிடத்துல இல்லை, ஆனாலும் என்னிடத்துல இந்த புத்தகம் கிடைத்திருக்கிறதுங்கிற நினைப்பு உங்களுக்கு வந்துருச்சுன்னா புத்தகத்தை தொடும்போதே நெஞ்சு கரைய ஆரம்பிச்சிடும். ஆனா நமக்கு அப்படியா வருது? என்ன போல திருவாசகத்தை படிப்பதுக்கு வேறு யார் இருக்குதா, என்ன மாதிரி சுத்தமா பாடுறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா என்ன அப்படின்னு தன்னை ஒரு தகுதி உடையவனாக கருத கருத திருவாசகத்தை பாடி அழையலாது. உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை, இந்த புத்தகத்தை தொடுவதற்கு கூட தகுதி இல்லை, ஆனா உங்க கையில இந்த புத்தகம் எப்படிங்க கிடைச்சது? என்னமோ உட்கார்ந்துருந்தாங்க, ஒரு கூட்டம் நடந்துச்சு, நானும் போனனுங்க, அங்க எல்லாத்துக்கும் ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, எங்கிட்டையும் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா அது திருவாசகம் இருக்குது. இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு நமக்கு ஏதுங்க தகுதி என்ற நினைப்பு என் நெஞ்சுக்குள் வருமானால் என்னால் அழ இயலும். அந்த நினைப்பு வாராதவரை அழ இயலாது என்பதை இந்த ஒரு வரிகள் மூலமாக நமக்கு காட்டுகிறார்.